பேயடை கிருந்து, பேயடை இடைன இடுப்பு, பேயடை அவருடைய இடுப்பில் வந்து உட்காணும். அந்த பேய் தான் இவரை தூக்கி இடுப்பில் வச்சுண்டா, வச்சுட்டு பால் கொடுக்கணும்னு போகிறச்சே, இது யசோதையனுடைய இடுப்பை விட இவ இடுப்பு நன்னா இருக்கு போல் இருக்கே அப்படின்னு அமர்ந்து இருந்து இருந்துன்னா யசோதட்ட உட்காண்டிருக்கிறத விட இவட்ட நன்னா உட்காந்தாராம். அப்போ பேயடை கிருந்து வந்த மற்றவள் தன் பெருமுலை சுவைத்திட, மற்றவள் பெற்றவள் இல்லை, மற்றவள் பெற்றவள் பாலுக்கு மற்றவள் பாலுக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாமோ என்னமோ தெரியாதா போல பாலை குடித்தாள். பெற்றவள் தன் மற்றவள் தன் பெருமுலை சுவைத்திட, பெற்ற தாயிடைக்கிருந்து அலஞ்சுவனு தளர்ந்திட, பெத்த தாயிடை யசோதே. இப்படி போய் இந்த பிள்ளை பூதனின் இடத்துல பால் குடிச்சுதாமேன்னு செய்தி கேள்விப்பட்டு அலர்ந்து போக, தளர்ந்து போக, கண்ணனுக்கு என்ன வந்துருமோ என்ன வந்துருமோன்னு யசோதை பயப்பட, வளர்ந்தவன் தலைவன். இந்த பிள்ளை எப்படி தெரியுமோ வளர்ந்தது, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயத்தை கொடுத்தே வளர்ந்த பிள்ளை. இங்கே படுவனோ அவன் பிடிச்சு விடுவானோ, இங்கே படுவனோ அவன் பிடிச்சிடுவானோ, இதை ஞானம் கீழே விட்டுட்டு போனால் சகடாசுரம் வந்துடுறானே, மேலே கண்ணுக்குட்டியோட விளையாடுனா வத்சாசுரம் வந்துடுறானே, விளாம்பழம் வாங்கிக்கோனா கபித்தாசுரம் வரானே, இப்படியே ஏதோ விளையாட போகிறேன்னு சொன்னால் தேனுக்கன் கழுதையா அசுரன் வந்து மோத வருது, குதிரை மேலே ஏறிக்கிறேன்னு சொன்னால் கேசிங்கிறாளே, இந்த பிள்ளை எங்கே விடுறது தெரியும், ஒன்றுமே வேண்டாம், விளையாடின்றது தோட்டத்தில் விட்டால் ரெண்டு மரமாக ரெண்டு அசுரன் நின்றுருக்கானே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பயப்படுவாளாம். அவள் பயப்பட்டதே இந்த பிள்ளைக்கு அல்வாவும் லட்டும் சாப்பிட்ட மாதிரி, அதை சாப்பிட்டு சாப்பிட்டே வளர்ந்த பிள்ளைன்னா வளர்ந்தவன் தலைவன், அவர்களுக்கு குழந்தை எனக்கு தலைவன், வளர்ந்தவன் தலைவன். செய்முகட்டுச்சி அண்டமும் சுமந்த செம்பொஞ்சை விலங்கலில் இலங்கு, செய்முகடு செய்ங்கிறது மிக உயர்ந்ததான மேரு, செய்முகட்டு உச்சி அண்டமும் சுமந்த இந்த ஜகத்தே சுமக்கும்படியான செம்பொஞ்சை விலங்கலில் இலங்கு. முதல்ல மேருவில் பட்டு தெரிக்குமா, சூரியன் வருகிறது மேருவில் படுகிறது, அதே சமயம் மேரு பர்வத்தத்தில் கங்கை வந்து விடருது. ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன், கங்கைன்னு தனியாக பகுதியை எழுதி கொடுத்துருக்கு, நீங்கள் படித்து பார்க்கலாம். தத் பாதாப்ஜே பிரஜாதா சுரசரி தபவத் பிராக் சதுர்தா ததஸ்தாசு, ஆகாசத்திலேருந்து கங்கை விழுந்து நாளாக பிரிகிறது, வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கேனுட்டு அப்படி விழியும் போது மேரு பர்வத்தத்தின் தலையில் பட்டு தெரிகிறது. அதைத்தான் இங்கே செம்பொன்சை விலங்கலில் இலங்கு வாய்முகட்டிழிந்த கங்கையின் கரை மேல், அதிலே தெரித்து வந்து அந்த அந்த பெரிய மலைக்கே ஏதோ குகை வாய் இருக்கிற மாதிரி அந்த வாயிலேருந்து ஷோன்னு சொரியிற மாதிரி கீழே வருகிறாளாம். அந்த கங்கையின் கரமேல் பதிரியாச்சிராமத்துள்ளானே. அடுத்த ஆறாம் பாட்டு, தேரணங்கள்குள் செழுங்கையர் கண்ணி திறத்து ஒரு மரத்தொழில் புரிந்து பாரணங்குமிலேர் ஏழு முன் நடர்த்த பனிமுகில் வண்ணன் எம்பெருமான் காரணந்தன்னால் கடும்புயல் கயத்த கருவறை பிளவிட குத்தி வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரமேல் பதிரியாச்சிராமத்துள்ளானே. தேரணங்கு அல்குல் அல்குல் செழுங்கயர் கண்ணி திறத்து ஒரு மரத்துழில் புரிந்து, நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஏழு காலங்களை அடக்கினார். அந்த சரித்திரம் சொல்றார், தேரணங்கு அல்குல், தேரணங்குன்னா தேர்த்தட்டு, தேர்த்தட்டு போல இடைபடைத்த நப்பின்னை. தேர்த்தட்டு ஏதோ வஞ்சி மருங்குல்னு சொல்லுவா கேள்விப்பட்டிருக்கோம், வஞ்சி கொடி தெரியும், மின்னலை போல இடை தெரியும், தேர்த்தட்டுனால் இருக்குமே, தேர் மேலே இப்படி அகன்றிருக்கும், தட்டு நடுவில் சுருங்கியிருக்கும், கீழே அகன்றிருக்கும், அதை போல நிதம்ப பிரதேசம் கொண்டவளான் அப்பின்னை. அதனால தான் தேர்த்தட்டு போலே அலங்கள் தேரணங்கல்குல் செழுங்கயர் கண்ணி திறத்து, அழகான கண் படைத்தவளான நப்பின்னை, இந்த இடையை அணைக்கணும், இந்த கண் பார்வை நம்ம படணும் அப்படின்னா ஏழு காலகள் பேரில் விழுந்துட வேண்டியதான். என்ன கண்ணன் குதித்து ஒரு மரத்தொழில் புரிந்து, அந்த காலப்பட்ட பாடு அதுக்கு தெரியும்னா, அப்படி ஒரு கொடுந்தொழில் செய்து பாரணங்கு இமிலே ரெழு முன்னடர்த்த பாரணங்கு, பார்ன பூமி, அணங்குனா துன்பப்படான்னு அர்த்தம் சொல்லியிருக்கார், அணங்குனா பெண் இல்லை, பார் துன்பப்பட, பூமாதேவி துன்பப்படுற அளவுக்கு அசுரர்களும் இந்த காளகளும் வளர்ந்து போயிட்டாலாம், அதனால் அவர்களை அழித்த பனிமுகில் பாரணங்கு பாரணங்கு இமிலே ரேழுமுன் நடத்த, அதனுடைய இமில் திமில், அந்த திமிலே ரேழும் ஏழு திமில்களையும் அடக்கி பதினாலு கொம்புகளையும் முறித்த பனிமுகில் வண்ணன் எம்பெருமான். பனிமுகில் எங்கே பார்த்தாலும் நமக்கு பனிமுகில் தெரிஞ்சுதே, நேற்று கூட அந்த யோக தியான பேரத்தில் உட்காண்டிருக்குச்சு, என் அழகா முகில் தெரிஞ்சது. இப்போ அந்த பனிமுகில் ஏழு காலகளை அடக்கிட்டோம் நப்பின்ன கிடைக்க போகிறான்னு உடனே அந்த புதுசாக அந்த மாதிரி ஒரு வர்ணத்தில் இருந்தாராம், எப்போவுமே பனிமுகில் வண்ணம் தான், ஆனால் இப்போ அந்த வண்ணம் இன்னும் அதிகமாக போக அந்த அழகோடே விரோதி போக்கி ஹர்ஷப்பட்டார் பனிமுகில் வண்ணன் எம்பெருமான். காரணம் தன்னால் கடும் புனல் கயத்த கருவழை பிளற குத்தி, காரணம் தன்னுடைய மூதாதையர்கள் 60,000 பேரும் ஆண்டு விட்டார்கள், அவர்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணுங்கிற காரணம். இந்த இடத்துல பகீரதன் பிரயத்தனம் பண்ணுறாரு பாருங்க, பகீரத பிரயத்தனத்தை தான் இங்கே காரணம்னு சொல்கிறார், சாப விமோச்சனம் காரணம். காரணம் தன்னால் கடும் புனல் கயத்த, கடும் புனல் கடுமையாக ரொம்ப வேகமாக ஆகாசத்திலேருந்து பூமியை நோக்கி இறங்கினாள், கயத்த கருவறை பிளவழ குத்தி. அப்படி வரும்போது நரநாராயண பருவத்தங்கள் ஒன்றா இருந்தது, எப்படி தாண்டி வருதுன்னு ஜலத்துக்கு தெரியல. அப்போ வாரணன் தன்னால் கொணர்ந்த வாரணம், வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரமேல், வாரணம்னா ஐராவதம் யானை, அந்த யானை நடுவில் குத்த, அதனால் நரபர்வத்தன் நாராயண பர்வத்தம் பிரிய செட்டார் என்று ஜலம் ஓடி வந்தது. காரணம் தன்னால் கடும் புயல் கயத்த கருவறை பிளவழ குத்தி. வாரணம் கருவறைங்கிறத மலை, பிளவழ குத்தினால் மலையை ரெண்டு பிளவாக போகும்படி குத்தி. குத்தினது யாரு? வாரணம். வாரணம்னா ஐராவத யானை. வாரணன் தன்னால் வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. ஏழாவது பாட்டு. வெந்திரல் களிரும் வேலவாயமதும் விண்ணொடு விண்ணவர் கரசும் இந்திரர் கருளி எமக்கு மீந்தருளும் எந்தயம் மடிகள் எம்பெருமான் அந்தரத்தமரர் அடியணவணங்க ஆயிர முகத்தினால் அருளி மந்தரத்திடிந்த கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. அத்வத பாசுரம் இங்கு சாதிக்கிறார். ஏற்கனவே நப்பின்ன பிராட்டியை தான் கடிமணம் புரிவதற்காக ஏழு பேரை அடித்தான்னு சொன்னார். இப்போ நப்பின்ன பிராட்டி அனன்ய பிரயோஜனைனா பெருமானுக்குன்னு இருக்கிறவள், வேற இருக்காளே பிரயோஜனாந்தரவரர்கள், தேவர்களுக்கு கூட கொடுப்பார். தேவர்களுக்கு என்ன கொடுத்தார், அடியனுக்கு என்ன கொடுத்தார், ரெண்டையும் சொல்லி போகிறார் ஆழ்வார். இப்போ பாட்டை பார்த்தா தெரியும். வெந்திரல் களிரும் நாலு விஷயத்தை இந்திரனுக்கு கொடுக்குறார் பெருமாள். அதில் முதல் ஐராவதம். வெந்திரல் களிர், திரள் படைத்ததான வெள்ளை யானை, அவ்வளோ பெரிய வெள்ளையான ஐராவதம். வேலைவாய் அமுதும் கடல்லேருந்து கிடைத்த அமிர்தம் ரெண்டாவது கொடுத்தார். விண்ணொடு அப்படின்னா விண்ணுங்கிறது தான் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சொர்க்க பட்டணம், சொர்க்கமே. விண்ணவர் கரசும் அந்த தேவர்களையெல்லாம் ஆளலாம்ங்கிற ராஜா பட்டம், தேவேந்திரங்கிற பட்டம், சொர்க்கம், அமிர்தம், வெள்ளையானே, இந்த நாளையும் கொடுத்தாராம். அப்போ வெந்திரல் களிரும் வேலவாயமுதும் விண்ணொடு விண்ணவர் கரசும் இந்திரர் கருளி, அதோட பிரிச்சுங்க. இந்திரனுக்கு பகவான் கொடுத்து அருளி, எமக்கும் இந்தருளும் எனக்கும் கொடுத்தார். எது சொர்க்கத்தையா அமிர்தத்தையா இல்லை ஐராவத யானையா? இது இன்னும் எமக்குங்கிறார் என்னால், ஓ எமக்கு அந்த நாளையும் கொடுத்தது சொல்லலை, அந்த நாளையும் பிரயோஜனாந்தர பரனுக்கு கொடுத்துட்டு தன்னையே எனக்கு இந்தருளும். அதுதான் தான் அனன்ய பிரயோஜனம், பகவானை தவிர இன்னொன்றத்தை எதிர்பார்க்காதவர். அப்போ தன்னையே எமக்கு கொடுத்தார், எமக்கும் இந்தருளும் எந்த எம் மடிகள் எம்பெருமான், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எனக்கு உபகாரம் பண்ணின பெருமான் அந்தரத்தமரர் அடியணை வணங்க, ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாரும் பெருமானுடைய திருவடிகளிலே வணங்க ஆயிர முகத்தினால் அருளி. இங்கே தான் நீ கொஞ்சம் மேல்கோடெல்லாம் போட்டுக்கணும். இதில் இப்படி மேல்குறி மேல்குறினா ஒருத்தர் சொல்கிறார்னு அர்த்தம் இல்லையோ. பெருமாள் ஒரு ஆணையிடுறார், ஆயிர முகத்தினால் மந்தரத் திழிந்த கங்கையின் கரமேல் இமயவர்கள்லாம் வந்து வணங்கணும். ஏ கங்கே மாதா ஒன்று செய், ஆயிர முகத்தினால் பெருகு, நீ ஒரே முகத்தினால் ஆகாசத்திலேயான விழுந்தியானால் பூமாதேவியால் தாங்க முடியாது, அதனால் உன்னையே நீ ஆயிரமாக பிரித்து கொண்டு அங்கங்கே ஹிமாச்சலத்திலேருந்து கொட்டுன்னு ஆணையிட்டாராம். அதை தான் இங்கே சொல்கிறார், ஆயிர முகத்தினால் அருளி, அருளிங்கிறத அருளான்னு வச்சுங்கோன்னு வியாக்கியானம். அப்போ பகவான் அருள என்னான்னு அருளினார்னால், நீ பூமியிலே ஆயிர முகத்தோடே பொழிவாய். நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே எண்ணிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கிடச்சிருக்கும். எத்தனை இடத்துல எத்தனை அருவி வந்துட்டே இருக்கு தெரியுமோ? ஏன் ஒவ்வொரு பிரயாகைக்குமே ஒவ்வொரு கங்கை தானே வந்து சேர்றாள். இப்போ நமக்கு இது ஒரு கங்கையா, ஏறவாளுக்கெல்லாம் என்ன சந்தேகம் இருந்திருக்கும்னால் அது மேலேருந்து ஒரே உடையாக விழுந்து ஒரே உடையாக வர வேண்டாம் முன்னால், வந்திருந்தால் யார் தாங்கிறது? அதனால தான் பெருமாள் எப்பவோ ஆணையிட்டிருக்கார், ஆயிர முகத்தினால் அருள, நீ ஆயிர முகத்தால் கீழே கொட்டணும்னால் அது கேசவ பிரயாகையில் ஆரம்பித்து சரஸ்வதி தேவியும் கங்கையும் கலந்து, விஷ்ணு பிரயாகையில் வந்து பிண்டார கங்காவும் கங்கை அலகநந்தாவும் கலந்து. அப்போ அலகநந்தா சேவித்தோம், சரஸ்வதி சேவித்தோம், பிண்டார் கங்கா சேவித்தோம், தௌலி கங்கா சேவித்தோம், நந்தாக்கினி சேவித்தோம், மந்தாக்கினி சேவித்தோம், பாகீரதி சேவித்தோம், எத்தனை கங்கை இந்த ஒவ்வொரு பிரயாகையிலையும் சேவிச்சுன்னு வந்தோம். தேவ பிரயாக ஆச்சு, மேலே போனால் ருத்ர பிரயாக் சேவித்தோம், அப்புறம் கர்ண பிரயாக், அதுக்கப்புறம் நந்த பிரயாக், அதுக்கப்புறம் மேலே சேவிச்சு போனால் விஷ்ணு பிரயாக், மேலே கேசவ பிரயாக், எத்தனையோ நமக்கு தெரியாத பிரயாகுகள் எத்தனையோ. இது இத்தனையும் ஒரு பக்கம் கிழக்கு பக்கம், இன்னும் மேற்கு பக்கம் போனால் எத்தனையோ, இதற்கு கிழக்கு பக்கம் போனால் எத்தனையோ. இப்படி ஆயிர முகத்தினால் அருள, ஏ தேவி நீ பூமிக்கு போகிறது ஆயிர முகத்தால் போகணும்னு பெருமாள் அருள. மந்தரம் மேரு ஹிமாச்சலம் என்று இத்தனை மலைகளிலையும் பட்டு தெரித்து கொண்டு அருள மந்தரத்திழிந்த கங்கையின் கரமேல், மந்தர பர்வதம் அதில் பட்டு கீழே வந்திருக்கிற கங்கை, அதன் மேலே கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே. அப்போதான் பூமாதேவி தாங்குவழுங்கிறதுக்காக எட்டாம் பாட்டு. மான்முனிந்துருகால் வரிசல வளைத்த மன்னவன் பொன்னிற துறவோன், ஊன்முனிந்தவன் உடல் ஊன்முனிந்தவன் அது உடலிரு பிறவா உயிர்நுதி மடுத்து அயன் அரணனை தான் முனிந்திட்ட வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொடர்ந்த கங்கையின் கரமேல் பதிரியாச்சிராமத்துள்ளானே. மான் முனிந்து ஒரு கால் வரிசிலை வளைத்த மன்னவன் பொன்னிற துறவோன் மன்னவன் ராமன். அவர் செய்தது மான் முனிந்து, மானை முனிந்து, அதாவது மாரீச்சனை முனிந்து ஒரு கால் வரிசில வளைத்த ஓர் முறை வில்ல வளைத்த அம்ப விட்டு அழித்த மன்னவன். பிராட்டி பிராட்டியை ரட்சித்தான்றது இதுவரைக்கும் சொல்லிட்டார். சீதாதேவியை ரட்சிக்கிறதுக்காக மாரீச்சனை முடித்தார். அடுத்தது மகாதேவி பெருந்தேவி தாயார்னு சொன்னால் ரட்சிக்கிறதுக்கு போவார். மற்ற பேரை ரட்சிப்பிறோன்னால் நிச்சயமா சிவரே ஒன்றுமில்லாத பிரகலாதன் சிறுவன் அவனுக்காக தோணுக்கு மத்தியத்தில் தோன்றினார். ஒரு தன்னுடைய தேவிங்கிறதுக்காக மட்டுமில்லே ஒரு சிறுக்கன் கூப்பிட்டத்துக்கும் வந்தார். பொன்னிற துறவோன் அவன் தான் ஹிரண்யகசிபு. பொன்னிறத்தில் இருக்கிற உறவோன் பெரும் அகல் மார்பம் கொண்டவர். ஊன் முனிந்து அவனது உடல் இரு பிளவா அவனுடைய ஊன் அவனுடைய மாம்சத்தை பிடித்து கிழித்து உடலை இரண்டு பிளவாக ஆக்கி உயிர்நுதி மடுத்து தன்னுடைய உயிர்ங்கிற நகத்தவை தழுத்து கிழித்து அயன் அரணை தான் முனிந்திட்ட. இப்போ ரெண்டாவது அவதாரம் முடிஞ்சது. முதல் அவதாரம் மான்முனிந்துருகால் ராமாவதாரத்தை சொல்லிட்டார். அடுத்தது பொன்னிறத்துறவோன் ஊன் முனிந்தவனது உடலெடு பிறவா நிருசிம்மாவதாரத்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பெருமான் அயன் அரணை அயன் அரணை தான் முனிந்திட்ட வெந்திரல் சாபம் தவிர்த்தவன். இதுதான் பத்ரிகாசிரம பெருமாள். அதாவது பிரம்மாவுக்கு ஐந்து தலைகள் இருக்க அது என்ன தனக்கும் ஐந்து தலை தந்தையான பிரம்மாவுக்கு ஐந்து தலையா என்று பரமசிவனான் அவருடைய ஒரு தலையை கிள்ள கையில் கபாலித்வம் பவிஷ்யசி நீ கபாலியாக போவாய்னு பிரம்மா தாப்பனார் சபிச்சுட்டார். அதைத்தான் இங்கே அயன் அரணை தான் முனிந்திட்ட வெந்திரல் சாபம். அயன் பிரம்மா அரண் தம் பிள்ளையே பரமசிவனாரே முனிந்திட்ட தான் கோபித்து கொண்டு சபிக்க வெந்திரல் சாபம் தவிர்த்தவன். அவர் எப்படி இந்த சாபம் போகும்னு ஒவ்வொரு இடமா சுத்தினார். அப்போது தத்தர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாச்சிதா என்று ஸ்ரீமன் நாராயணன் பத்ரிகாசிரமத்திலே இருக்க இங்கு வந்து வேண்ட தன் மார்பு இலங்கு நீர் அமுது நீரை எடுத்து தெளித்து பிரம்மகபாலம் முழுவதுமாக நிறைந்து சுக்கல் சுக்கலாக உடைந்தது. அந்த உடசலத்தான் இப்போ பிரம்மகபாலம்னு அங்கு கொண்டு பிண்ட பிரதானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே சரித்திரம் சொல்கிறார். வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் தவிர்த்த பகவான் தவம் புயர்ந்துயர்ந்தா மாமுனி கொணர்ந்தா கங்கையின் கரமேல் பத்ரியாச்சி ராமத்துள்ளானே. யாரை பற்றி சொல்கிறார்? தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை. யாரோ தபஸ் பண்ணி கங்கையை கொண்டிருக்கா தெரியறது பகீரதன். அவர் தபஸ் பண்ணித்தானே கங்கை கீழே வந்தார். ஆனால் இவர் சந்தேகம் வந்துருத்து அவர் என்ன தவம் புரிந்துயர்ந்த மாமுனியான்னா ஏதோ தவம் புரிந்தார் தெரியும். இப்போ தவம் புரிந்துருந்த மாமுனியோ அது யார்? தவம் புரிந்துயர்ந்த மாமுனி விஸ்வாமித்திரர். ஏன்னா அவர் தான் ராஜாவாக இருந்தார், ராஜரிஷி ஆனார், அப்புறம் மகரிஷி ஆனார், அப்புறம் பிரம்மரிஷி ஆனார், தவம் புரிந்து உயர்ந்தவர். சரி, அவர் கங்கையை கொண்டதா சரித்திரமே இல்லையே. தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கைனால் விஸ்வாமித்திரர் கொணர்ந்த கங்கைன்னு சொல்லணும். அவர் கொண்டரல. சரி, கொணர்ந்த கங்கைங்கிறதுக்கு பகீரதன் அர்த்தம் சொல்லணும்னால் அப்போ அவன் தவம் புரிந்து உயரவே இல்லை. இதை சொன்னால் அது பொருந்தலை, அதை சொன்னால் இருந்து பொருந்தலை. பேச்சுவார்த்தை நடக்கிறது. இப்போ பராங்குஷதாசன் ஒருத்தர் நம்பிள்ளையோட பேசி கொண்டிருக்கிறார். இப்படி வேணால் வச்சுக்கலாமா? தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கைன்னு வேண்டாம், தவம் புரிந்துயர்ந்த மாமுனி புகன்ற கங்கைன்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா என்ன ஆகிடும்? தவம் புரிந்திருந்த மாமுனி விஸ்வாமித்திரர் புகன்றார்னால் ராமலக்ஷ்மணர்களே மிதிலா தேசத்துக்கு கூட்டின்னு போகிறச்சே ஒவ்வொரு இடமா ராத்திரியில் தங்க வைக்கிறார். அப்போ கங்கை எப்படின்னு கங்கா மகாத்மியத்தை கதை சொல்கிறார். விஸ்வாமித்திரர் புகன்ற கங்கைன்னு சொல்லிட்டால் சரியா படுமோ இல்லையா பாட்டு? அப்போ கொணர்ந்த கங்கைன்னு வச்சுக்க வேண்டாம். தவம் புரிந்துயர்ந்த மாமுனி விஸ்வாமித்திரர் அவர் கங்கையினுடைய மகாத்மியத்தை புகன்றார் அப்படி ராமலக்ஷ்மணர்களேன்னு சொல்லலாமேன்னு பார்த்தார். அதெல்லாம் நமக்கு இருக்கிற பாட்டுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு இருக்குமா? இல்லை கொணர்ந்தாங்கிறதுக்கு புகன்றான்னு மாற்றினா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தையை மாற்றுவா? இப்படிலாம் செய்ய முடியாது. இப்படி வச்சுப்போம். தவம் புரிந்துயர்ந்த மாமுனி விஸ்வாமித்திரர் தான், சந்தேகம் இல்லை. கொணர்ந்த கங்கைனால் அவர் கங்கையை கொணர்ந்தார்னு வச்சுக்க வேண்டாம், ராமலக்ஷ்மணர்களை கங்கக்கரையோரமாக கொணர்ந்தார்னு வச்சுக்கணும். அது அவர் தானே கொணர்ந்தார். ராமலக்ஷ்மணர்களை கங்கக்கரையோரம் அவர் தான் கூட்டின்னு போனார். அதனாலேன்னு ஒரு வியாக்கியானம் பண்ணார். இல்லே தவம் புரிந்து உயர்ந்தவன்கிறத பகீரதன்னே அர்த்தம் பண்ணிக்கலாம் என்று மற்றொரு நிர்வாகம். அப்படிப்பட்ட பகவான் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை கங்கையின் கரமேல் பத்ரியாச்சி ராமத்துள்ளானே. ஒன்பதாம் பாட்டு. கொண்டல் மாறுதங்கள் குலவரு தொகுநீர் குரகடலும் உலகனைத்தும் உண்டமாவையிற்றோன் ஒன்றுடரைந்த உம்பரும் ஊழியுமானான் அண்டமூடறுத்து அந்நந்தரத் திடிந்து அங்கவனியால் ஆளமர பெருகு மண்டுமாமணி நீர் கங்கையின் கரமேல் பதரியாச்சி ராமத்துள்ளானே. பகவான் அனைத்தையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்தார். ஏழு லோகம் சப்த சமுத்திரம் எல்லாத்தையும் உண்டார். பிரளயம் வரப்போகிற காலம். கொண்டல் மாருதங்கள், கொண்டல் காற்றாலே வீசப்பட்டிருக்கிற பெரிய பெரிய மேகங்கள். குலவரை தொகுநீர் குரகடல், குலவரை எல்லா பக்கத்திலும் பூமியை தாங்கிட்டு இருக்கிற பெரிய மலைகள். தொகுநீர் குறை கடல், தொகுதி தொகுதியாக நீர் சேர்ந்திருக்கிற சத்தமிடுகிற கடல். கடலும் கடல் உலகுடன் அனைத்தும். அப்போ கடல், கடல் சூழ்ந்திருக்கிற உலகம், ஆங்காங்கிருக்கிற மலைகள், மேலே இருக்கக்கூடிய மேகங்கள், அத்தனை ஜலம், இது இத்தனையும் உலக அனைத்தும் உண்டமாவயிற்றோன். எல்லாத்தையும் அஞ்சாறு வரை ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் எஜாமல் வயிற்றடக்கினார். உண்டமாவயிற்றோன் வயிற்றோன் ஒன்றுடரைந்த உம்பரும் ஊழியுமானான். அப்போ இது இத்தனை வைத்தர வைத்தாரே, அப்போ அதெல்லாத்தையும் மேற்கொண்டு தான் எப்படி கொடுத்துட்டார்னால் உம்பரும் ஊழியும் ஆனான். உம்பரும் சுடரேந்த உம்பரும் ஊழியுமானான். அனைத்தும் தான் சாப்பிட்டுருக்கிற எல்லாம், ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள், மற்ற அனைத்தும் தனக்கு பிரகாரமாக தான் பிரகாரியான ஆனான்ங்கிறார். ஏன்னா இங்கே சொல்லும்போது உம்பரும் ஊழியும் ஆனான்னு சொல்லணும்னால் இது எப்பவுமே சமானாதிகரண பிரயோகம். அது அத்தனையுமாக தான் ஆனார். இதெல்லாம் ஒரு சரீரம், இதெல்லாம் ஒரு பிரகாரம். தான் அதுக்கு சரீரியா பிரகாரமாக இருந்தார். உம்பரும் ஊழியுமானான். அண்டமூர் அறுத்து அன்ன அந்தர திழிந்து, அண்டங்களை எல்லாம் அறுத்து ஆகாசத்திலேந்து கிழித்து கொண்டு கீழே பிறக்கிறாப்புல கங்கை வர இழிந்த அங்கவனி ஆள் அலமர. அங்கவனி அவனின பூமி, அங்கவனி அந்த பூமி பிராட்டியானவள் நடுங்க அலமரான்னு சொன்னா நடுங்கி போக. பெருகு மண்டு மாமணி நீர் கங்கையின் கரமேல் பதிரியாச்சி ராமத்துள்ளானே. மண்டு மாமணிங்கிறது தெளிந்திருக்கிற, நெருங்கி இருக்கிற, பெருத்து இருக்கிற, தெளிந்து பெருத்து நெருங்கி இருக்கக்கூடிய நீர் கங்கை. கங்கையின் கரமேல் பதிரியாச்சி ராமத்துள்ளானே. கடைசி பாட்டில் வருந்திரை மணிநீர் கங்கையின் கரமேல் பதிரியாச்சி ராமத்துள்ளானே. கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கரியன்வாய் ஒலி செய்த பனுவல் வரம் செய்த ஐந்து மைந்தும் வல்லார்கள் வானவர் உலகுடன் மருவி இருங்கடல் உலகமாண்டு வெண்குடை கீழ் இமையவர் ஆகுவர் தாமே. என்ன பலம் கிடைக்கும் இந்த பத்து பாசுரஞ்சொல சொன்னவர்களுக்கு? இந்த பலம் வருந்திரை மணிநீர் கங்கையின் கரமேல் பதிரியாச்சி ராமத்துள்ளானே. வருவரிகா திரை திரையா கிழவழி அப்படின்னு நம்ம பார்க்கச்சு அவள் விவசாயம் பண்ணி வச்சுருக்கா. அப்படியே வரி 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 வரியாக செதுக்கி வச்சுருக்க மாதிரி இருப்பாருங்க. அந்த வரியில் வந்தாலே அப்போ வருந்திர மணி நீர் கங்கையின் கரமேல் பதிரிகாஷ்டமத்து பெருமானே. கருங்கடல் முன்னீர் வண்ணனை, கருங்கடல் முன்னீர் கடலை போன்றே கருநீல வண்ணத்தோடு இருக்கிறவன். முன்னீர்னா ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர், இந்த மூணு நீர் சேர்ந்திருக்கிற கடல். அந்த கடலில் வண்ணனான பெருமானே வண்ணனை எண்ணி கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் கலியன் அந்த பெருமானை எண்ணி பதிரிகாசிரம பெருமானை நினைச்சின்னு நினைச்சின்றே பாடின பத்து பாட்டுக்கள். வரம் செய்த ஐந்து மைந்தும் வல்லவர்கள். வரம் செய்த, வரம்னா சிறந்தான் ஒரு அர்த்தம், சிரேஷ்டான் அர்த்தம். அப்போ சிரேஷ்டமான பத்து பாசுரங்கள் வரம் செய்த. இன்னொன்று சொல்கிறார், வரம் செய்த பகவத் பிரசாதத்தை வரமாக நமக்கு பெற்று கொடுக்கும் பத்து பாடல்கள். வரம்னா பகவத் பிரசாதம்னா வரம், அது இந்த பாட்டை சொல்கிறவாளுக்கு அது கிடைக்கும். வரம் செய்த ஐந்து மைந்தும் வல்லார்கள் வானவர் உலகுடன் மருவி. அவர்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குமா? வானவர் உலகுடைய மறுவார்கள் இருங்கடல் உலகமாண்டு வெண்குடை கீழ் இமையவர் ஆகுவர் தாமே. இந்த உலகத்தை முழுக்க ராஜாவை இருந்து ஆளலாம்ங்கிறார். இவருக்கே சந்தேகம் வந்துடுது. இப்போ பட்டர் நஞ்சியர் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கார். இதே ஆழ்வார் வேண்டேன் மனை வாழ்க்கை வேண்டேன் மனை வாழ்க்கைன்னு எத்தனை தரம் பாடியிருக்கார். இப்போ என்னமோ விண்ணவர் உலகம் ஆழலாங்கிறார், மன்னவர் உலகம் ஆழலாங்கிறார். இந்த லோகத்தை ஆழ்றதுக்காக நாம் இந்த பத்து பாட்டை சொல்ல வந்தோம்னால் இதுக்கு ரெண்டு பேர் பேசின்னு இருக்கா, பட்டர் நஞ்சியர் பேசியிருக்க. அதில் நஞ்சியர் பட்டர் இடத்துல கேட்கிறார், இப்படி போய் சொல்கிறாரே திருமங்கி ஆழ்வார், இந்த லோகத்தை ஐஸ்வர்யம் கிடையாதுன்னா அவர் தள்ளியிருக்கணும். ஆனால் பாட்டை பார்த்தா வானவர் உலகுடன் மறுவலாம், இருங்கடல் உலகம் ஆளலாம், வெண்குடை கூட இருக்கலாம், அப்புறம் இமையவராகலாம்னு சொல்கிற வர்றாரே. இந்த லோகத்தை ஆள்ற சொத்து ஒரு சொத்தா, இதை போய் திருமங்கி ஆழ்வார் சொல்லலாமான்னு கேட்டார். பட்டர் சமாதானம் சொன்னார், வாஸ்தவம் இதெல்லாம் மட்டமான சொத்து தான், ஆனால் திருமங்கையாழ்வார் பிறகுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மட்டம். திருமங்கையாழ்வார் பிறந்தப்புறம் திருடின் வந்த சொத்து கூட வசதியாக எடுத்துன்னுட்டோம். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மட்டமாக தான் இருந்தது. ஆழ்வார் அவதரிச்சிட்டாரோ இல்லையோ அதிலேருந்து எந்த அவைதிகமாக இருக்கிற பொருளை கூட அதை நல்ல பகவானுக்கு விநியோகப்படுத்தி வைதிகமாக ஆக்கிடுவாராம். அப்பி வைதிகையன் இவன்னு பராசரப்பட்டு சாதிக்கிறாரோ இல்லையோ. எங்கோ நாகப்பட்டினத்துக்கு போனார், புத்தவிகாரத்திலேருந்து அங்கேருந்து விக்கிரகத்தை கொடுந்தார், அதை வச்சுன்னே மதுளை அது எல்லாத்தையும் கட்டுட்டார்னால் அப்போ அவைதிகமாக இருந்த பொருளை வைதிகமாக ஆக்கி விடுறாரு. ஐஸ்வர்யமாகவே இருந்தால் கூட ஆழ்வார் பிறக்கிறதுக்கு முன்னாடி தள்ளுபடி, ஆனால் ஆழ்வார் எல்லா ஐஸ்வர்யத்தையும் பாகவத ததியாராதனத்துக்கு உபயோகப்படுத்திட்டாரோ இல்லையோ, அப்போ எல்லாத்தையும் வைதிகம் ஆக்கிவிட்டார். அதை போல இந்த லோகத்தையே நீங்கள் ஆளலான்னு சொன்னால் கூட தப்பில்லை, ஏன்னா திருமங்கி ஆழ்வார் பாட்டின்படி ஆளப்போகிறபடியால் நல்ல விஷயத்துக்குத்தான் ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துவோம் என்று பாட்டு முற்றிற்று. வானவர் உலகுடன் மருவி இருங்கடல் உலகமாண்டு வெண்குடைக்கு இமையவர் ஆகுவர் தாமே என்பதோடே ஏனமுனாகி 10 பாசுரம் முற்று பெற்றது. ஆக 40 பாசுரத்தினுடைய அர்த்தங்களை பார்த்துருக்கோம். முதல்ல தேவப்பிரயாகைக்காக தங்கை மூக்கும் பார்த்தோம், அதுக்கப்புறம் திருப்பிரிதிக்காக வாலிமாவலம், அப்புறம் பத்ரிகாசிரமத்துக்காக 2 10 பாசுரங்கள், 40 பாட்டுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். திருமந்திர பிரகரணத்தை ஓரளவு விவரித்து 115 சூத்திரத்துக்கும் பொருள் பார்த்துள்ளோம். முமுட்சுப்படியின் படிக்கு மணவாளர்கள் வியாக்கியானத்தின் படிக்கு எல்லா இடத்திலையும் பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது, சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய பேர் கிடைத்தது. நம்மோடு எழுந்துருளி இருந்த ஆச்சாரியன் சுவாமி சோழசிம்மபுரம் தொடையாச்சாரிய சுவாமியினுடைய திருவடி பலத்தாலும், இதோ இங்கே எழுந்துருளி இருக்கும் வித்வான்களுடைய திருவடி பலத்தாலும் தான் எங்கு ஒன்றும் அங்கெங்கே மழை பெஞ்சுடுறதோ இல்லை லேண்ட்ஸ்லைடு ஆகிடுங்கிறதோ எல்லாம் இயற்கை ஆகக்கூடியதான். ஆனால் ஏதோ நம்மளவுக்கு ஓரளவுக்கு இத்தனை பஸ்ஸாக இருந்தாலும் போனோம், சேவித்தோம், வந்துட்டோம், எல்லா இடத்துலையும் சேவையும் கிடைச்சது. குளிர் இருந்திருந்தாலும் குறுக்க மழை பெஞ்சிருந்துன்னு வச்சுங்க, ஒன்றுமே பத்ரிகாசிரமத்தில் சரியாக பண்ணியிருக்க முடியாது. நம்ம மானா போகிற அன்னைக்கு நன்னாவே வெயில் காஞ்சி போயிட்டு வந்துட்டோம். அதே போல் மழை வந்துடும் போல் இருந்தது. உடையவரை எழுந்துருளை பண்ணிட்டு போய் பாசுர சேவா காலம் இருந்துச்சு. ஆனால் 4 தூத்தல் இருக்கிறது தானே நல்ல சுகனம், தூரி தின்னாலே சுபசகுனம்னு அர்த்தம். ஆனால் பெய்யலை, அது ஒன்றும் சமமும் கொடுக்கல இப்போ. அதனால் இங்கு எழுந்துருளியிட சுவாமிகளுடைய திருவடி பலத்தால் தான் அது நடந்தது. அவர்கள் அனைவருடைய அனைவருக்கும் அது தேவரையுடைய உங்கள் எல்லாருடைய சார்பிலும் கிருத்தஜ்ஞதையை தெரிவிச்சுண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டு தென்றோள் மணிவண்ணா, உன் செவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடு நின்னோடும் பெருவின் 1,000 பல்லாண்டு, வடிவானின் வலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்தறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படைப்போர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்சு சென்னியமும் பல்லாண்டேனு சொல்லிக்கொண்டு ஸ்ரீமதி ரம்மஜாமாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாத் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம்னு சொல்லி அமைகிறேன். இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிரல் முடிவு பெறுகிறது. நாளை காலை கங்கையில் நீராடுகிறோம், உணவை கையில் பெற்றுக்கொள்ளுகிறோம். பெருமானுக்கு திரும்ப இங்கிருந்து மேலே பத்ரிகாசிரமத்தை நோக்கி நின்று கொண்டு ஒரு முறை பல்லாண்டு பாடி மறுபடியும் சேவிக்கும் வாய்ப்பினை நல்குவீர் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு நாளை காலை அனைவரும் புறப்படுவோம். வந்திருந்த யாத்திரிகர் எல்லாருக்கும் கிஞ்சித்காரம் அறக்கட்டளையின் சார்பில் கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.